தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதல் வாரத்தில் உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூடியிருந்த நாளில் பேசும் ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். எங்கள் உள்ளந்திரியங்களில் உம்முடைய வார்த்தைகள் செயல்படட்டும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஐ கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் த கிரைஸ்ட். பிரியமானவர்களே, நாம் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற முதல் வாரத்தில் நாம் இருக்கிறோம். ஸோ ரைட் நவ் வி ஆர் இன் த போஸ்ட் ரெசரக்ஷன் பீரியட். இயேசு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகிற நாட்களில் வாழ்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் வந்தார், அநேக நன்மைகளை செய்தார், பாடுகளை அனுபவித்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். இஃப் யூ லுக் இன் டு த ஹிஸ்டரி ஆஃப் ஜீசஸ் லைஃப், ஜீசஸ் கேம் டு த வால் and he ministered and he did a lot of miracles and finally suffered and died and he rose again. ஒரு கேள்வி எனக்குள்ளாக வருகிறது, இயேசு உயிர்த்தெழுந்ததற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? What is the relationship we have with the resurrection of Jesus and our life? ஒருவேளை உயிர்த்தெழுதல் என்பது இயேசுவோடு கூட முடிந்து விட்ட ஒரு சம்பவம் அல்ல. The resurrection is not the event that is one and only connected with Christ alone. அதை தான் நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஒருவேளை இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை அவனோடு கூட முடிந்து விடும். If you think of anybody living in the world, their life is only complete with them. அவர்களுக்குள்ளாகவே அந்த வாழ்க்கை இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் வாழ்க்கை மட்டும் அங்கே மரணத்தோடும் உயிர்த்தெழுதலோடும் அவரோடு கூட முடிந்து விடவில்லை. மாறாக உலகத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் மாற்றத்தை உருவாக்கும் தன்மையாய் மாறியது. எனவேதான் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதல் என்பது இட் இஸ் நாட் ஒன் டே ஈவெண்ட், அது ஒரு நாள் அனுபவம் அல்ல. இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டே டு டே லைஃப், அது ஒவ்வொரு நாள் அனுபவமாய் மாற வேண்டும். எனவே இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நான் என்ன எடுத்தேன்னு சொன்னால், எம்பவர்ட் பை ரிசன் கிறிஸ்ட், உயிர்த்தெழுந்த தேவனால் பலப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் தனக்குள்ளாக ஒரு பலத்தை வைத்திருக்கிறார். அந்த பலத்தை அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். அந்த உயிர்த்தெழுந்த பலத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதங்களை காண முடியும். மாத்திரமல்ல, அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய அந்த உயிர்த்தெழுந்த தேவ வல்லமை நமக்குள்ளாக அது கிரியை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்றங்களை பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை கிறிஸ்தவத்தினுடைய மையம் என்று சொன்னால் அது உயிர்த்தெழுதல். We all know about the center of Christianity is resurrection. Resurrection என்பது not the experience, not the one event, but the power. உயிர்த்தெழுதல் என்பது அந்த நிகழ்வு அல்ல, இயேசு உயிர்த்தெழுந்த நாள் என்கிற ஒரு நிகழ்வு அல்ல. The resurrection is a power, அது ஒரு பலன் அல்லது அது ஒரு வல்லமை. எனவேதான் பிரியமானவர்களே, இயேசுவின் வாழ்க்கையை குறித்து நம்ம சிந்திக்கும் போது ஆண்டவர் அந்த வல்லமையை என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவரை சந்திக்கிறவர்கள் எல்லாரும் அவருடைய பலத்தால் நிரப்பப்படுகிறார்கள். Whoever meets Jesus Christ, they will be empowered. ஏனென்று சொன்னால் அவர் தன்னிடம் இருக்கிற வல்லமையை கொடுக்கிறார். அதை தான் நாம் இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுதல் நமக்கு கொடுக்கிற பல ஆசீர்வாதங்களில் ஒன்று என்னவென்று கேட்டால், இட் கிவ்ஸ் எ கேரண்டி. ஏனென்று சொன்னால் இயேசு மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், அதே போல அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, இட் ப்ரூவ்ஸ் ஹியூமன் நேச்சர் டிரான்ஸ்ஃபார்ம். மனிதன் இருக்கிற வண்ணமாக இருக்க போவது இல்லை, மாற்றமடைய போவான் என்பதற்கும் உயிர்த்தெழுதல் ஒரு சான்றாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர், கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் உயிர்த்தெழுதலில் மாற்றம் பெற்றார். அதே மாற்றம் தான் நமக்கும் உண்டாகும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். உயிர்த்தெழுதல் இன்னும் நமக்கு கொடுக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இட் கிவ்ஸ் பிளேஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு பார்ட்டிசிபேட் இன் த பவர் ஆஃப் கிரைஸ்ட். உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் வல்லமையில் நீங்களும் நானும் இணைந்து கொள்ளுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த பொழுது ஒரு சின்ன கூட்ட மக்கள் தான் அவரோடு இருந்தார்கள். மேபி ஒரு 1,000 பேர், 2,000 பேர், 5,000 பேர் அவருடைய கூட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்ததினாலே இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர் எங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகள் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த தேவனின் வல்லமை கடந்து வருகிறது. Wherever his people gather in his name, the power of God is revealed there. தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்படுகிறது. நம்ம பார்க்கிற காட்சி என்ன சொன்னா, the best example we can read in Acts chapter 2, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே மேல் அறையில ஒரு கூட்ட மக்கள் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்கள். அந்த காத்திருந்த மக்கள் மத்தியில அங்கு வேகமாய் ஒரு காற்று அடித்தது, அக்னிமயமான நாவுகள் இறங்கியது, பல பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். They all experienced the power of the risen Christ. உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையை அவர்கள் முகமுகமாக கண்டார்கள். எனவேதான் பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 1:7, someone can read 2 Timothy chapter 1:7. 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆவியை தந்திருக்கிறார் என்று சொன்னால், அங்கே பலனுள்ள ஆவி, அன்பு, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் தந்திருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் தருகிற அவருடைய வல்லமை தான் உயிர்த்தெழுந்த வல்லமை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. இங்கே நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம், ஆண்டவர் எனக்கு ஏதாவது கொடுத்திருக்கிறாரா, இதை பார்த்து சொல்லுங்க என்றெல்லாம் பலர் மற்றவர்களிடத்தில் போய் கேட்பது உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது உயிர்த்தெழுந்த தேவன் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தி, the understanding, எதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்வதற்குரிய வல்லமையுள்ள ஆவியை தேவன் தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இட் இஸ் அ ப்ராமிஸ் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவன் தந்திருக்கிற வாக்கு தத்தம் அவர் தந்திருக்கிற பெல்லனான ஆவி என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the plan of God is to reside in us. தேவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நமக்குள்ளாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார், உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். அதை பவுலடியாக கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் போது 1 Corinthians chapter 6 verse 19 and 20 talks about. 1 Corinthians 6:19-20 பவுல் சொல்கிறார், So the resurrection made the way to preach who Christ is. கிறிஸ்து யார் என்று உலகத்தில் சொல்லுவதற்கு உயிர்த்தெழுதல் வழியை உருவாக்கியது. ஒருவேளை உயிர்த்தெழவிட்டால் நம்ம என்ன சொல்லியிருப்போம், இயேசு என்று ஒருவர் பிறந்தார், அற்புதங்கள் எல்லாம் செய்தார், ஒரு நாளில் மரித்து போனார், அதோடு கூட வாழ்க்கை முடிந்திருக்கும். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்ததினால் நீங்களும் நானும் அதை பிரசங்கிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the risen Christ extends his power with everyone. ஒவ்வொருவரோடும் கூட அவர் தம்முடைய பலத்தை கொடுக்கிறார். மேபி பலவீனமானவன் அவருடைய பலத்தில் பலப்படுகிறான். Everyone can experience the power of God. ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனை என்னவென்று சொன்னால், எப்படி அந்த தேவ வல்லமை நம்மை பலப்படுத்துகிறது, how we could experience, நாம் அதை எப்படி அனுபவிக்க முடியும், அந்த வல்லமையில் எப்படி நாம் நிலை நிற்க முடியும். முதல் காரியம், உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை என்ன செய்கிறது என்று சொன்னால், அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அங்கே யாக்கோபு ஒரு அனுபவத்தை கண்டான். அதே அனுபவத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். இஃப் யூ turn to the Old Testament scripture reading, Genesis chapter 28, we see there was a man who experienced God. கடவுளை ஒரு மனிதன் சந்தித்தான். அவன் சந்தித்த அந்த சந்திப்பில் தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவை உருவாக்கினார். அதே தெளிவை இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். முதல் காரியம், எம்பவர் டு ரியலைஸ் த விஷன். முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அல்லது நம்முடைய எதிர்காலத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பலத்தை தேவன் தருகிறார். நமக்கெல்லாம் ஆதியாகமம் 28 அதிகாரத்தினுடைய சம்பவம் தெரியும். ஒருவேளை அந்த சம்பவத்தில் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவருடைய பேர் யாக்கோபு. தகப்பனிடத்தில் அவர் என்ன செய்கிறான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். இப்பொழுது தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு பயந்து உயிர் தப்ப ஓடுகிறான். பல மைல் தூரம் ஓடிவிட்டான். ஓடின போது அவனால் என்ன செய்ய முடியவில்லை, இனியும் ஓடக்கூடிய சூழ்நிலை இல்லை. உடனே அவன் என்ன செய்தான், அங்கே ஒரு இடத்துல இளைப்பாற ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன செய்து விட்டான், தூங்கிவிட்டான். அவன் தூங்கும் போது அவனுக்கு ஒரு தரிசனம் ஒன்று கண்டான். அந்த தரிசனத்தில் அங்கே ஒரு ஏணியை பார்க்கிறான். தேவ தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் கண்டான். அங்கே தேவன் அந்த ஏணிக்கு மேலாக நின்று கொண்டு அவனோடு பேசுவதை கண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவன் தேவனை கண்ட பிறகு அவன் முன்னேறி செல்லுகிறான். வாழ்வில் எத்தனையோ தடைகள் வந்தது, எல்லா தடைகளும் நொடி பொழுதில் மாறிவிட்டது. அவன் அந்த இடத்துல ஆண்டவரோடு கூட ஒரு பொருத்தனை பண்ணி அவன் என்ன செய்கிறான், திரும்ப வந்து அந்த இடத்துல தேவனுக்கு ஒரு அங்கே பலிபீடத்தை உண்டாக்குகிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த தேவனை சந்திப்பதற்கு முன் உயிர்த்தெழுந்த தேவனை சந்திப்பதற்கு பின் என்று ஒரு அனுபவம் உண்டு. உயிர்த்தெழுந்த தேவனை சந்திப்பதற்கு முன் நீங்களும் நானும் ஒரு யாக்கோபை போல இருக்கிறோம். ஒருவேளை நமக்கு நம்மிடத்துல ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், நம்மிடத்துல வாக்கு தத்தங்கள் இருக்கலாம். தகப்பன் கை நீட்டி அங்கே ஆசீர்வதித்து விட்டார், உன்னுடைய வாழ்க்கை இனி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியவில்லை, அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற முடியவில்லை. ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த மாலை நேரத்தில் வி ஆல் ஹாவ் விஷன் இன் ரிலேஷன் டு லைஃப். நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் நமக்கு இருக்கும். அபவுட் அவர் ஃபேமிலி, நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம் இருக்கும். நம்முடைய வேலையை குறித்த ஒரு திட்டம் இருக்கும். நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டம் இருக்கும். மெனி டைம் அவர் விஷன் பிகம் டல் அண்ட் வீக். ஆனால் நாம் கொண்டிருக்கிற எல்லா திட்டங்களும் சில நேரங்களில் அப்படி பலவீனப்படுவதை நாம் உணர முடியும், அல்லது குழம்பி போன நிலைக்குள்ளாக வந்துவிடும். நம்ம நினைப்போம், இனி நான் என்ன செய்வேன், வாட் கேன் ஐ டூ நெக்ஸ்ட். ஆனால் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த தேவன் ஹி எம்பவர்ஸ் யுவர் விஷன். நம்முடைய வாழ்க்கையின் எதிர்கால தரிசனத்தை உயிர்த்தெழுந்த தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பலப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் சீடர்களும் அதே நிலையில் தான் இருந்தார்கள். உயிர்த்தெழுவதற்கு முன்னதாக சீடர்கள் குழம்பி போயிருந்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த தேவனை சந்தித்த பிறகு அவர்கள் வாழ்க்கையில் தரிசனம் விரிவடைய ஆரம்பித்தது, அவர்களின் திட்டங்கள் பலப்பட ஆரம்பித்தது, முன்னேறி சென்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் கண்ட இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம பார்க்கும் போது அந்த இரவு எப்படி இருந்திருக்கும். ஒருவேளை ஒரு கல்லை தலையாக வைத்து அவன் என்ன செய்கிறான், தூங்குகிறான். ஒரு பக்கம் மனதிலே ஒரு பெரிய சந்தோஷம், என் தகப்பன் என்னை ஆசீர்வதித்து விட்டார். ஆனால் இன்னொரு பக்கம், என் சகோதரனை நான் சந்திக்கவே முடியாது, ஏனென்று சொன்னால் என் சகோதரனை கண்டால் என்னை கொன்று விடுவான். ஒன் சைட் தட் இஸ் அ பிக் பிளஸ்ஸிங், அண்ட் அனதர் சைட் அ பிக் ஃபியர், ஒரு பயம். பிரியமானவர்களே, அந்த இரவில் அவன் கண்ட காட்சி ஒரு பெரிய ஏணி. அங்கே தேவ தூதர்களை கண்டான். தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். ஆனால் அதற்கு மேலாக அவன் கண்டது யார் என்று சொன்னால், தேவனை கண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் உயிர்த்தெழுந்த தேவனை காணும் வரையில் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே குழப்பமாகத்தான் தெரியும். ஆனால் கண்டவுடன் என்ன ஆனது பாருங்க, இந்த வேத வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. வாசியுங்கள் ஆதியாகமம் 28 வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும், பாருங்கள், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். சொல்லுவது ஒரு ஏஞ்சல் அல்ல, ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவனுடைய தகப்பனார் அல்ல. அவன் தகப்பனார் அவனை ஆசீர்வதித்தார், உண்மை. ஆனால் இப்போ தேவன் சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிறதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை யோசித்து பாருங்க, God become a good guide. அவனுடைய வாழ்க்கையில கடவுள் ஒரு நல்ல வழிகாட்டியாய் மாறிவிட்டார். அது மாத்திரமல்ல, God become a good protector. அவனை பாதுகாக்கிறார மாறிவிட்டார். எந்த பூமியில் வாழ்வதற்கு அவன் பயந்து கொண்டிருந்தானோ, எந்த பூமி இனி எனக்கு இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த பூமி ஆண்டவர் சொல்லுகிறார், இதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். Not one direction, you will go all directions. எல்லா வகைகளிலும் நீ என்ன செய்வாய், வளருவாய். உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொல்லிட்டார், இன்னும் ஆசீர்வாதத்தை தருகிறார், உன் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடம் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த தேவன் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லி சென்ற கடைசி வார்த்தை என்ன தெரியுமா, மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனத்துல, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் கஷ்டங்கள் கவலைகள் வரும்போது நாம் கலங்கி விடுகிறோம். நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையே என்ன என்ன என்னவாகும் என்று சொல்லி. ஒருவேளை யாக்கோபு அந்த இரவில் அவன் கண்ட தரிசனம் அவன் எதிர்காலத்தை வடிவமைத்தது. The one vision that made very clear about his future. அந்த ஒரு தேவனை சந்தித்த அந்த சந்திப்பின் அனுபவம் அவன் எதிர்கால எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தது. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றுதான் நம்முடைய எதிர்காலத்தை சரியாக திட்டமிடும். நம்முடைய விஷன் நாம் சரியாக அதை புரிந்து கொள்ள செய்யும். நம்ம ஏன் இந்த நாட்டில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள செய்யும். ஏன் நம்முடைய குடும்பம் இப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள செய்யும். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள செய்யும். Only the risen Christ gives his power in order to understand. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, I will not leave you until I fulfill. நான் நிறைவேற்றும் வரை. God wanted Jacob to empowered by vision. அவனுக்கு ஆண்டவர் அவனுடைய அந்த தரிசனத்தில் ஆண்டவர் அவனை நிறைவு செய்கிறார். So he started walking in faith. அந்த நேரத்தில் இருந்து அவன் எப்படி நடந்தான் தெரியுமா? He walked in faith. அவன் விசுவாசத்தோடு நடந்தான். யாராவது யாக்கோபை பார்த்து அடுத்த நாள் காலையில கேட்டார்னா என்ன சொல்லியிருப்பான், என்ன உங்க அப்பா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியா, நீ உன் வாழ்க்கை இருளா என்று கேட்டால் அவன் சொல்லுவான், நோ நோ, என் தேவன் இந்த பூமியை எனக்கு சொந்தமாக தருவன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். My God has promised me what he promised to my forefathers, என்னுடைய முற்பிதாக்களுக்கு சொன்னதை இன்றைக்கு திரும்பவும் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு, இன்னொரு முறை அதை ஆண்டவர் திரும்பவும் சொல்லி எனக்கு நம்பிக்கை தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the vision transformed him. அந்த தரிசனம் யாக்கோபை மாற்றிவிட்டது. அதற்கு முன்னதாக man of fear, அவன் ஒரு பயந்த மனிதன். இப்போ he became a man of courage. அவன் ஒரு தைரியசாலியாய் மாறிவிட்டான். He was a pessimist. எதுக்கெடுத்தாலும் சோர்ந்து போகிற மனிதன். Now he became optimist. God is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, the vision took him all the way to face all the situation of life. எல்லா வாழ்க்கையின் பயணங்களையும் அவன் மகிழ்ச்சியோடு கூட சந்திக்கிறான். அவன் பலமுறை ஏமாற்றப்படுகிறான், பலரால் கைவிடப்பட்ட நிலையை உணர்கிறான். ஆனால் தேவன் அவனோடு இருந்ததினால் ஒரு நாள் தன் சொந்த சகோதரனை சந்திக்க வந்தான். We know this history. After many years, he came to see his own brother. ஆண்டவர் சொன்னார், நீ திரும்பவும் இந்த தேசத்திற்கு வருவாய் என்று சொல்லியிருந்தார். அவன் அதே தேசத்திற்கு வந்தான், தன் சொந்த சகோதரனை கண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு காரியத்தை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியதும், இட் இஸ் அ பவர் சோர்ஸ். கடவுளுடைய பவர் என்பது எப்படி பண்ணா, இட்ஸ் அ சோர்ஸ், அதுதான் மூலாதாரம். அந்த வல்லமை என்ன செய்ய, நம்முடைய திட்டங்களை, நம்முடைய தரிசனங்களை, நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களை அது மிக மிக தெளிவாக மாற்றிவிடும். இட் வில் என்லைட்டன் ஆல் அவர் லைஃப் சிச்சுவேஷன். எல்லா வாழ்க்கை சூழ்நிலைகளையும் அது ஒளிரச் செய்கிறது. ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், உயிர்த்தெழுந்த தேவ வல்லமை என்ன செய்கிறது சொன்னா, இட் எம்பவர் டு அஃபர்ம் லைஃப், ஜீவனை உருவாக்குகிறதா இருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசுவோடு கூட நின்று விடவில்லைன்னு நான் சொன்னேன். உயிர்த்தெழுந்தது இயேசுவுக்கு மாத்திரம் சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை ஒருத்தருக்கு ₹1 crore கிடைச்சிருச்சுன்னா அது அவருக்கு மாத்திரம் சந்தோஷம் இல்லை, அவர் குடும்பத்துக்கு சந்தோஷம். ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் அவருக்கு மட்டுமல்ல, அது ஜீவனை உருவாக்குகிறதா இருக்கிறது. இட் அஃபார்ம் லைஃப். எப்படியெல்லாம் ஜீவனை உண்டாக்குகிறது? கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, the risen Christ is the source of life. உயிர்த்தெழுந்த தேவ வல்லமை ஜீவனை உருவாக்குறதா இருக்குது. சுருக்கமா சொன்னா இயேசுவானவர் சொல்லுகிறார், ஜான் சாப்டர் 10 வெர்ஸ் 10, யோவான் 10:10 நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவர் வந்த நோக்கத்தை ஒரு வரியில் வேதம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜீவனை உண்டாக்க வந்தார். In creation, God gave life to everyone. ஆண்டவர் உயிர் இந்த படைப்பில் நாசியில் ஊதினார், மனிதன் ஜீவாத்மாவாக மாறினான். ஆனால் அந்த ஜீவன் கொஞ்ச காலத்தில் பாவம் உள்ளே வந்தபோது அது மரணத்தை ஆட்கொண்டது. மரணம் வந்து அந்த ஜீவனை என்ன செய்தது என்று சொன்னால் அங்கே முடித்து விட்டது. ஆனால் பிரியமானவர்களே, அந்த முடிந்து போன அல்லது அந்த மரித்து போன நிலையில் இருக்கும் பொழுதுதான் உயிர்த்தெழுந்த தேவனின் வல்லமை திரும்பவும் உயிரடைய செய்தது. When all were dead, வேதம் சொல்ல நாம் எல்லாம் மரித்தவர்களாக இருந்த பொழுது உயிர்த்தெழுந்த தேவனின் வல்லமை நம்மை உயிரோடு கொண்டு வந்தது. இந்த நாளில் நம்ம ஒரு அருமையான சம்பவத்தை நாம் சிந்திக்க போறோம். அப்போஸ்தலர் 20:7 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 20:7 7-8 அடுத்த வசனம், பிரியமான இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அங்கே வாரத்தின் முதல் நாளிலே பவுலடியார் அங்கே ஒரு இடத்துல கூடி மேல் வீடு, அது 3rd floor, ரொம்ப உயரமான ஒரு இடத்துல அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டார். பவுல் ஒரு சாதாரண பிரசங்கர் அல்ல, இஸ் அ லெங்தி பிரசங்கர். அவர் பெரிய பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். வேதமே சொல்கிறது நீண்ட நேரம், நெடுநேரம் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அந்த பிரசங்கம் போய் கொண்டிருக்கும் போதே ஒரு மனிதன் தூங்கிவிட்டான். யூஸ்வலாக பிரசங்க நேரத்தில் நிறைய பேர் தூங்குகிற பழக்கம் உண்டு, ஆனால் பவுல் வேற நீண்ட நேரம் பிரசங்கம் பண்ணார். இயற்கையாகவே சாதாரணமாக தூங்குகிற மனிதன் ரொம்ப நேரம் பிரசங்கம் கேட்டு இன்னும் நல்லா தூங்கிட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் தூக்கம் அடைந்து ரொம்ப தூங்கிட்டார். ஹி பிகம் ஆல்மோஸ்ட் ஓவர்ஸ், என்ன சொல்றது, அதிகமாக தூக்கம் வந்துருச்சு, நித்திரை மயக்கம் வந்துருச்சு. வந்து 3rd floor கீழே விழுந்துட்டார். ஒருவேளை ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலை, இட்ஸ் வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நேரம் பிரசங்கம் கேட்டு கடைசியில் 3rd floor கீழே விழுந்து செத்தே போயிட்டார். உடனே பார்த்தீங்கன்னா பவுல் இறங்கி வேகமாய் போகிறார். பவுல் இறங்கி போய் அவன் மேலே விழுந்து அவனை அணைத்து கொண்டு சொல்றார், கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த வி ஆல் நோ அபவுட் த ஈவன், இந்த செய்தி நமக்கெல்லாம் தெரியும். த மேன் யூட்டிகஸ், ஐந்திகு என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிற காட்சி என்ன சொன்னால் பவுல் இறங்கி போய் அவன் மீது விழுந்தான், அதை அவனை அணைத்து கொண்டான். இது ரொம்ப ஆழமாய் உணர வேண்டிய, பால் வென்ட் டவுன், மரித்து போன மனிதன் இருக்கிற இடத்தில் அவன் இறங்கி போய் அவனை கட்டி பிடித்துக் கொண்டான். ஹி வென்ட் டவுன் அண்ட் பெண்ட் ஓவர், அவனை அணைத்துக் கொள்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, God has given power to everyone to bring into life. உலகத்தில் எல்லா மனிதனையும் ஜீவனுக்குள் கொண்டு வருகிற வல்லமையை தேவன் நமக்குள் தந்திருக்கிறார். God has put his risen power to bring people into life. பவுல் அதை என்ன செய்கிறார், அனுபவத்தில் அதை நடைமுறைப்படுத்துகிறார். பவுல் என்ன செய்தார் தெரியுமா, இறங்கி போனார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த சமயத்தில் இயேசுவானவர் மக்களை தேடி சென்று பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுத்தார். He went and met people and gave, என்ன சொல்றது, ஹீலிங், மனிதருக்கு சுகத்தை கொடுத்தார். குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். 38 வியாதியஸ்தனை சுகப்படுத்தினார். இன்னும் அநேக மக்களை என்ன செய்தார், அவர் தன்னுடைய வார்த்தையினால் ஆறுதல் படுத்தினார். He went on, he did many things. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் இந்த சமுதாயம் day by day it's getting corruption,
ஏன் இந்த சமுதாயம் நாளுக்கு நாள் கெட்டுக்கொண்டே போகிறது? ஏன் இந்த சமுதாயம் நாளுக்கு நாள் பிரிந்து கொண்டே போகிறது? பிரிவினைகள். ஏன் இந்த தேசத்தில் அல்லது உலகத்தில் நல்ல பொருட்கள் எல்லாம் ஏன் வேகமாய் அடிந்து கொண்டிருக்கிறது?
காரணம் என்னவென்று சொன்னால், We are not going down to reach people.
நாம் இறங்கி போய் அந்த கடினமான அல்லது அந்த மோசமாக உள்ள சூழ்நிலையை சந்திக்க நாம் ஆயத்தமாக இல்லை.
ஒரு மனிதன் கீழே விழுந்துட்டா செத்துட்டா அப்படின்னதும் பவுல் சரி போய் அவர் தூக்கிட்டு போய் யாரோ அடக்கம் பண்ணுங்கள் என்று விட்டுவிடவில்லை. அவன் இறங்கி சென்று அவனை கட்டி பிடித்துக் கொள்ளுகிறான், அவனுக்குள்ளாக ஜீவன் வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாழும் சமுதாயத்தில் the family lost the life, குடும்பங்களில் இருந்த உயிர் இப்போ இல்லை. அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அநேக குடும்பங்கள் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறது, அநேக குடும்பங்கள் டிவோர்ஸ் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, அநேக குடும்பங்கள் சிங்கிள் பேரண்ட் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னும் தகாத உறவுகள் எல்லாம் குடும்பத்தில் வந்துவிட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், உயிர் தெழுந்த தேவனின் வல்லமை குடும்பத்திற்குள் இல்லை. இன்னைக்கு இன்னொரு காரியம் சொல்லணும், ஈவன் தி சர்ச்சஸ் லாஸ்ட் லைஃப், இன்னைக்கு திருச்சபைகள் உயிரற்ற நிலைக்கு வந்துவிட்டது. உயிரற்ற நிலைனா செயல்படாத நிலைக்குள் வந்துவிட்டது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, திருச்சபை வளர்ச்சி இல்லை. லாட் ஆஃப் பாலிடிக்ஸ் திருச்சபைக்குள்ளாக, அரசியல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காரணம் என்னவென்று சொன்னால், திருச்சபைக்குள்ளாக உயிர் தெழுந்த தேவனின் வல்லமையை எடுத்து செல்ல ஆட்கள் இல்லை. இன்னைக்கு திருச்சபைகள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களுக்குள்ள வாழ்க்கை ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளாக வைத்து விடுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, no one has concern over God's intention. தேவனுடைய திருவுல சித்தத்திற்கு குறித்த பாரம் இல்லை. ஆனால் பவுல் என்ன செய்தான், அவன் இறங்கி போய் செத்த மனிதனை என்ன செய்கிறான், கட்டி அணைத்துக் கொண்டான். மிக அழகாய் வேதம் சொல்கிறது, அவன் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்று சொல்கிறான். He has life, but it has to be revived. அது என்ன செய்ய வேண்டும், அது உயிருக்குள்ளாய் உயிரோட்டம் உள்ளதாய் மாற வேண்டும். Even in today, lot of individuals, they lost life. அநேக இளம் தனி நபர்கள் எல்லாம் வாழ்க்கை இழந்து விட்டார்கள். சோ வீக், நோ இன்ட்ரெஸ்ட் இன் ஜாப், எந்த விதமான ஒரு வேலை காரியங்களில் கூட ஒரு உற்சாகம் இல்லை. இன்னும் டிப்ரெஷன், லாட் ஆஃப் சிக்னஸ். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஹியர் பால் கிவ்ஸ், பால் கோஸ் டவுன், பவுல் அங்கே இறங்கி போய் அந்த மனிதனை தொட்டான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இட் மேக்ஸ் இன்வால்விங் The power of God to bring into life. ஒரு மனிதனுக்குள்ளாக, ஒரு திருச்சபைக்குள்ளாக, ஒரு குடும்பத்திற்குள்ளாக தேவனுடைய வல்லமை கொண்டு வரப்படும் போது they come to life. அதுதான் உயிர்த்தெழுந்த தேவனின் வல்லமையை பவுல் உலகத்திற்கு நடைமுறை அதை காண்பிக்கிறார். God has given each one of us the risen power. ஒவ்வொருவருக்கும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தேவன் தந்திருக்கிறார். So it is our duty to exercise. அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். So look at the ministry of Jesus. இயேசுவின் வாழ்க்கையில் அதை முன் உதாரணமாக அவர் காண்பித்தார். எல்லா நிலையில உள்ள மக்களையும் இயேசு சந்தித்தார். இயேசு சந்திக்காத மக்களே இல்லை, செல்வந்தர்களையும் சந்தித்தார், பதவியில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களையும் சந்தித்தார், பதவியே இல்லாமல் ஒன்றுமே வாழ்க்கையின் அடித்தற்று மக்களையும் சந்தித்தார். He showed a best example to win down. அவர் கீழே இறங்கி போய் எல்லாரையும் அவர் என்ன செய்யறார், ஜீவனுக்குள் கொண்டு வந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இட் இஸ் அவர் டியூட்டி டுடே, இதுதான் நம்முடைய வேலை. So the risen Christ empowered to affirm life. உயிர் தெழுந்த தேவன் ஜீவன் உண்டாக்குகிற பலனாய் இருக்கிறார். யாரானாலும் சரி, வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, He is ready to bring into life. ஜீவனுக்குள் கொண்டு வர அவரால் முடியும். கடைசியாக பார்க்கிற காட்சி என்னவென்று சொன்னால், the risen Christ empowered to proclaim truth. சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவதற்கு உயிர்த்தெழுந்த தேவன் பலத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக இடங்களில் சத்தியம் என்பது இல்லை. வாய்மை வெல்லும் என்று சொல்லுகிற இடத்தில் வாய்மைக்கு இடம் இல்லை. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிற முக்கியமான பலன் என்னவென்று சொன்னால், சத்தியத்தை சத்தியமாக சொல்ல பலன் கொடுக்கிறார். நம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே இயேசுவானவர் அங்கே மரியாளை ஆண்டவர் சந்திக்கிறார். நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். உயிர்த்தெழுந்த தேவன் எல்லாம் வருகிறார்கள், வேகமாய் கல்லறையை பார்க்கிறார்கள், திரும்பி போய்விட்டார்கள். Everyone came very quick and they saw the empty tomb and they went back. எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு பெண் மாத்திரம் என்ன செய்கிறாள்? சென்ன அங்க அங்க நின்று கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாள். நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. அவளுடைய அழுகை நிற்கவே இல்லை. ஒருவேளை அவள் நினைச்சிருக்கலாம், ஐயோ நான் இயேசுவை பார்க்காமல் இருந்தால் எப்படி, இன்னைக்கு எப்படியாவது நான் அவரை பார்த்து விடுவேன், அவர் எங்க வைத்தார் என்று தெரியவில்லையே, எந்த இடம் தேடிக்கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தில் நாம் கற்றுக்கொள்கிற காட்சி என்னவென்று சொன்னால், த என்கவுண்டர் என்கவுண்டர் ஆஃப் த ரிசன் கிரைஸ்ட், உயிர்த்தெழுந்த தேவனின் சந்திப்பு அவள் சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லுவதற்கு அது பலனாய் மாறியது. அவளை பலனுள்ள ஒரு பெண்ணாக ஆண்டவர் மாற்றுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மெனி டைம்ஸ் வி நோ த ட்ரூத் பட் நாட் ரெடி டு ஷேர். பல நேரங்கள் சத்தியம் நமக்கு தெரியும், எது நியாயம் என்று தெரியும், எது உண்மை என்று தெரியும், பட் மெனி டைம் வி ஜஸ்ட் க்ளோஸ் அவர் மவுத், நாம் நம்முடைய வாயை மூடிக்கொண்டு வாழ ஆரம்பிக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், பிகாஸ் டியூ டு அவர் வீக்னஸ், அது ஒரு பலவீனம். பட் த ரிசரக்ஷன், உயிர் தெழுதல், இட் எம்பவர்ஸ், அது நம்மை பலப்படுத்துகிறது. எப்படி பலப்படுத்து பாருங்க, ஸ்பீக்கிங் ட்ரூத் இன் த மாடர்ன் வேர்ல்ட், இந்த வாழும் நம்முடைய நடைமுறை உலகத்தில் சத்தியத்தை பேச செய்கிறது. இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது அங்கே 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். கல்லறை அருகே அவள் அழுது கொண்டே நிற்கிறாள். ஒருவேளை கூட இருந்த சீடர்கள் எல்லாம் பார்த்து விட்டு போயிருப்பார்கள், சரிம்மா நீ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இயேசு இங்கே இல்லை, ஓடிவிட்டார்கள். ஆனால் இவள் அழுது கொண்டே இருக்கிறாள். தூதர் சந்திக்கிறான். த ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் நம்ம பார்க்குறோம். த தூதர்கள் ஏஞ்சல் பார்த்ததும் அவளுக்கு பயம் வரலாங்க. அவள் இடத்துல அவள் கேட்கிறாள், எங்கே என் இயேசுவை எங்கே போய் யார் கொண்டு போனாங்க, அந்த இடத்தை காண்பியும். எல்லாருமே தூதர்களை கண்டால் பயந்து ஓடுவார்கள். ஆனால் அவளுக்குள் இருந்த அந்த பாரம், அவளுக்குள் இருந்த அந்த ஒரு வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலை, அவளுக்கு தூதர்களை கண்டு பயம் வரல. அவளிடத்திலும் கேட்கிறாள், அவளும் கேட்கிறாங்க, ஏன் நீ அழுது கொண்டே இருக்கிறாய்? இயேசுவை முகமாக பார்க்கிறாள். இயேசுவே கேட்கிறார், ஏன் நீ அழுகிறாய்? அவளுக்கு இருந்த அந்த பதற்றத்தில், அந்த பயமான சூழ்நிலையில் இயேசுவை அவளால் அங்கே கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பயும் கேட்கிறார் ஆண்டவர், கேட்கிறார் ஏன் அழுகிறாய்? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உன்னை ஆண்டவர் அவளை பெயர் சொல்லி அழைக்கிறார். நமக்கு நல்லா தெரியும், மரியாதை என்று சொல்கிறார். சொன்னவுடன் அவள் என்ன அவள் சொல்லுகிறாள், ரபுனி. அந்த சத்தம் அவருடைய காதுகளில் கேட்டவுடன் அவள் புரிந்து கொண்டாள் இயேசு கூப்பிடுவதை. உடனே என்ன செய்கிறாள்? இயேசுவை சந்திக்கிறாள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவள் இயேசுவை சந்தித்ததற்கு அவளிடத்தில் காணப்பட்ட சில தனித்தன்மைகள் இருந்தது. Even if you want to meet Jesus, we have to have certain qualities. என்னனு சொன்னால், அநேகர் இயேசுவை சந்திக்க வந்தார்கள், ஆனால் எல்லாரும் இயேசுவை சந்திக்க முடியவில்லை. There are few who could see Jesus, the risen Christ. They were filled by the risen power. உயிர்த்தெழுந்த தேவனை சந்தித்தவர்கள் உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையை கண்டார்கள். முதல் காரியம் நாம் பார்க்கிற அந்த 17வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் அவரிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ போய் என்ன சொல்ல வேண்டும், நான் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போக போகிறேன் என்று சொல் என்று சொல்லுகிறார். 18வது வசனம், மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னதையும் சீசருக்கு அறிவித்தாள். உடனடியாக அவள் தான் கண்டதையும் அவள் அனுபவித்ததையும் உடனே போய் சொன்னார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஹியர் வி see the empowered evangelist. தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ ஊழியராய் மாறிவிட்டாள். எனவேதான் ஆன்சியன் சர்ச், ஆதி திருச்சபைகள் எல்லாம் மரியாளை குறித்து சொல்லும் போது அவளை எப்படி ரகம் கண்டுபிடித்தாள்? She was apostle of apostles. அப்போஸ்தலர்களில் எல்லாரிலும் அவளும் ஒரு அப்போஸ்தலராக தான் சொன்னார்கள். காரணம் என்ன, அவதான் முதல் பெண் உயிர்த்தெழுந்த தேவனை, இந்த சத்தியத்தை போய் எல்லாருக்கும் சொல்ல அவள் என்ன செய்தாள்? முற்பட்டாள். பிரியமானவர்கள், இன்னைக்கு நிறைய பேர் மற்றவர்களுக்கு சொல்லுவது என்று சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இயேசு என்கிற பெயரை சொல்லுவதற்கு இன்னைக்கு பயப்படுறாங்க. பட் ஐ ஆம் வெரி ஹாப்பி. அனதர் டே கிரிக்கெட் மேட்ச் முடிந்ததும் அந்த கேப்டன் சொல்லும் போது அவர் அழகாக சொல்றாரு, எப்படிப்பா அதை ஜெயிச்சிங்கன்னு கேட்கும்போது, இயேசு எங்களுக்கு என்ன செய்தார், பலத்தை கொடுத்தார். ரொம்ப சிம்பிள் சாட்சி. எத்தனை கோடி மக்கள் அதை பார்த்திருப்பார், யோசித்து பாருங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் வெளியே சொல்லுவதற்கே பயப்படுகிறார்கள்.
ஆனால் பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது அவள் என்ன செய்தாள், முதலாவது உயிர்த்தெழுந்த தேவன் சொன்னதை உடனே போய் சொல்லுகிறவளாய் மாறினாள்.
So the encounter filled her with strength to carry good news.
உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் சந்திக்கும் பொழுது சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாய் நாம் மாறிவிடுவோம். We become a carrier of the good news. சுவிசேஷத்தை நாம் சுமந்து செல்கிறோம். மாத்திரமல்ல, இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது இவளுடைய மனதின் துயரத்தின் நடுவில் கடினமான நேரத்தில் அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா, இயேசுவை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவள் காத்திருக்கிறாள். She was waiting. பிரியமானவர்களே, பல நேரங்களில் நம்ம அவசர உலகத்தில் இருக்கிறோம். We are in a world, everything is very fast. Fast food, எல்லாமே ஃபாஸ்டாக இருக்குது. But God wants you and me to wait some time. அந்த கல்லறையின் காலையில எத்தனையோ பேர் வந்து பார்த்தார்கள், ஆனால் இவ்வளவு அங்கு காத்திருக்கிறாள், என் இயேசுவை பார்க்க வேண்டும். ஒவ்வொருத்தருடைய கேட்கிறா, நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா சொல்லுங்க, நான் போய் என் இயேசுவை எடுத்துப்பேன். பிரியமானவர்களே, she waited. So the waiting ended in good news. அவளுடைய காத்திருத்தல் ஒரு நல்ல மகிழ்ச்சியான முடிவை கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, அந்த காத்திருத்தலோடு கூட the desire to see Christ, அந்த உயிர்த்தெழுந்த தேவனை பார்க்க வேண்டும், எனக்கு அந்த இயேசு வேண்டும் என்கிற டிசைர் அவர் சொல்றதை பாருங்க. அந்த இடத்துல 15வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன். That was a desire. God fulfills the desire of his people. உயிர்த்தெழுந்த தேவன் நம்முடைய மனதின் விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உயிர்த்தெழுந்த தேவனை சந்தித்தவள் சத்தியத்தை சொல்ல புறப்பட்டு சென்றால். When we meet the risen Christ, we just carry the good news of Christ. இயேசுவை சந்தித்த மாத்திரத்தில் இயேசுவை உலகத்திற்கு எடுத்து செல்ல முடியும். ஒரு நம்ம சொல்ல, நான் நீண்ட வருஷமாக நான் கிறிஸ்தவனாக தானே இருக்கிறேன். We may be a Christian for a lifetime. வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். But the encounter, கிறிஸ்துவை சந்திக்கிற அந்த அனுபவம், that will make you supernatural. அது உங்களை வித்தியாசப்படுத்திவிடும். Not an ordinary Christian. You will become a truth carrier. நீங்களும் நானும் சத்தியத்தை சுமந்து செல்கிறவர்கள் மாறிடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான, the secret of finding Jesus is to wait and have a desire. கிறிஸ்துவை சந்திப்பதற்கு காத்திருப்போம், அந்த ஆவலோடு இருப்போம். Even today, the risen Christ is ready to meet. உயிர்த்தெழுந்த தேவன் நம்ம இன்றும் சந்திக்க ஆவலாக இருக்கிறார். நம் உயிர்த்தெழுந்த தேவன் முதலாவது நம்முடைய எதிர்கால திட்டத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். The first thing we learn today, the risen Christ, that he gives us power to realize our vision. நம்முடைய எதிர்கால திட்டத்தை புரிந்து கொள்ள செய்கிறது. The உயிர்த்தெழுந்த தேவன் ஒரு புது ஜீவனை நமக்குள் உண்டாக்குகிறார். எங்கெல்லாம் ஜீவன் இல்லையோ அங்கெல்லாம் ஜீவனை உருவாக்க. The risen Christ makes life wherever there is no life. உலகத்தில் ஜீவன் இல்லாத இடங்களில் ஜீவனை உருவாக்குகிறார். The risen Christ makes you to proclaim truth. அவருடைய சுவிசேஷத்தை வெளியே கொண்டு செல்லுகிற பாத்திரங்களை மாற்றுகிறார். He makes you to proclaim his truth. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல நம்மை பலப்படுத்துகிறேன். ஒருவேளை உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகிற வாரத்தில் உயிர்த்தெழுந்த தேவனை நாம் சந்தித்து உயிர்த்தெழுந்த தேவன் தருகிற கிருபைகளை பெற்று மகிழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.